உயிர்ப்பு காலம் நான்காம் ஞாயிறு கற்றனை தூறும் கருத்துக்களுடன் இணைந்து வரும் ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, மாவீரன் அலெக்சாண்டர் ஒருமுறை தன் படையுடன் மக்ரான் என்ற பாலைநிலத்தை கடக்க வேண்டியிருந்தது. கொளுத்தும் வெயிலும் எரிக்கும் மணலும் வீரர்களின் உயிரை குடிக்கும் தீயாய் மாறின. அலெக்சாண்டரும் தாகத்தில் துடித்தார். மன்னரின் தாகத்தை அறிந்த இரு தளபதிகள் பல இடங்களில் அலைந்து திரிந்து தங்கள் தலை கவசத்தில் சிறிது தண்ணீர் கொண்டு வந்தனர். அத்தளபதிகளின் விசுவாசத்தை அலெக்சாண்டர் பாராட்டினார். பின்னர் அவர்களிடம், வீரர்களுக்கும் தண்ணீர் கிடைக்க வழி உண்டா என்று கேட்டார். அவர்களோ, இல்லை மன்னா, உங்கள் ஒருவருக்கு மட்டுமே தண்ணீர் கிடைத்தது என்று பதில் சொன்னார்கள். அலெக்சாண்டர் கவசத்தை கையில் எடுத்தார். வீரர்கள் அவரை கூர்ந்து கவனித்தனர். வீரர்களுக்கு தண்ணீர் இல்லாத போது தனக்கும் தண்ணீர் தேவையில்லை என்று சொல்லியபடி கவசத்தில் இருந்த நீரை மணலில் ஊற்றினார் அலெக்சாண்டர். துன்பம் என்று வந்தால் தங்கள் தலைவனும் தங்களோடு சேர்ந்து துன்புறுவார் என்பதை உணர்ந்த அந்த வீரர்கள் தங்கள் தலைவனை பெருமையோடு எண்ணி ஆர்ப்பரித்தனர். அன்பு இதயங்களே, ஒரு தலைவனுக்கு தேவையான பண்புகள் எவை என்ற கேள்வி எழுந்தால், நிர்வாகத் திறமை, அறிவு கூர்மை, வீரம் என்ற பண்புகளையே நாம் முதலில் எண்ணி பார்ப்போம். இழகிய மென்மையான மனம், மக்களோடு தன்னையே ஒருவராக இணைக்கும் விருப்பம் போன்ற பண்புகளை நாம் எண்ணி பார்ப்பதில்லை. உலகத் தலைவர்களிடம் இத்தகைய பண்புகளை எதிர்பார்ப்பது செயற்கையானது, வீணானது என்பது நமது உறுதியான எண்ணம். அன்பு இதயங்களே, இதில் பொதிந்துள்ள மற்றொரு ஆபத்து என்னவென்றால், உலகத் தலைவர்களிடம் காணப்படும் நிர்வாகத் திறமை, அறிவு கூர்மை போன்ற பண்புகளையே ஆன்மீகத் தலைவர்களிடம், மதத் தலைவர்களிடம், திரு அவை தலைவர்களிடம் நாம் எதிர்பார்க்க ஆரம்பித்துவிட்டோம். தலைவர்களுக்குரிய பண்புகள் என்று மேலாண்மை நிறுவனங்கள் சொல்லித்தரும் பாடங்களை ஆன்மீகத் தலைவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற போக்கும் உருவாகி வருவதை நாம் காண முடிகின்றது. ஆபத்தான இந்த போக்கிற்கு ஒரு மாற்றாக, ஆன்மீகத் தலைவர்களிடம் நாம் எவ்வகை பண்புகளை எதிர்பார்க்க வேண்டும் என்பதை சிந்திக்க இந்த ஞாயிறு நமக்கு ஒரு வாய்ப்பை அளித்துள்ளது. உயிர்ப்பு காலத்தின் நான்காம் ஞாயிறு நல்லாயன் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஞாயிறு இறை அழைத்தலுக்காக ஜெபிக்கும் உலக நாள் என்றும் அழைக்கப்படுகின்றது. 1963 ஆண்டு திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நாளின் பொன்விழா இந்த நம்பிக்கை ஆண்டில் கொண்டாடப்படுகின்றது. அத்துடன் April 21 இந்த ஞாயிறன்று புனித பேதுரு பசிலிக்கா பேராலயத்தில் 10 தியாக்கோன்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அருள் பணியாளர்களாக திருநிலைப்படுத்துகின்றார். அன்பு இதயங்களே, நல்லாயன் ஞாயிறு, இறை அழைத்தல் ஞாயிறு, இளையோர் அருள் பொழிவு பெறும் ஞாயிறு என்ற எண்ணங்களையெல்லாம் இணைக்கும் போது, திரு அவையின் இன்றைய தலைவர்கள், நாளைய தலைவர்கள் ஆகியோரை பற்றி சிந்தித்து ஜெபிக்க அழகியதொரு தருணத்தை இந்த ஞாயிறு நமக்கு உருவாக்கி தந்துள்ளது.
உயிரோடு உயிராக உனில் கலந்தே உன் பணிவாழ்வின் நூற்றாக உனில் நிறைந்தே நான் உன்னை நீங்க உறவாகி உயிர் வாழ்கிறேன். உனக்காக உயிர் வாழும் இறையாகிறேன். நானே உன் தேவன், உனை தேற்றுமாயன், நீ செல்லும் பாதைக்கு துணையாகிறேன். நீ சொல்லும் வார்த்தைக்கு உயிராகிறே. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே.
எனதருமை அன்புள்ளங்களே, திரு அவையின் இன்றைய தலைவர்களிடமும் நாளைய தலைவர்களிடமும் நாம் எதிர்பார்க்கும் அல்லது எதிர்பார்க்க வேண்டிய பண்புகள் எவை? இந்த கேள்விக்கு புத்தகங்களிலும் கட்டுரைகளிலும் ஏட்டளவு பதில்களை நாம் தேடாமல், நடைமுறை வாழ்விலிருந்து பதில்களை தேட முயல்வோம். நடைமுறை வாழ்வில் நாம் தேடும் தலைவராக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை எண்ணி பார்க்கலாம். ஒரு தலைவருக்கு வேண்டிய பண்புகள் எவை என்பதை கடந்த ஒரு மாத காலமாக தன் சொல்லாலும் செயலாலும் திரு அவைக்கு மட்டுமல்ல அன்பர்களே, உலகத் தலைவர்களுக்கும் அவர் பல வழிகளில் உணர்த்தி வருகின்றார். March 19 புனித யோசேப்பு பெருவிழாவன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திரு அவையின் தலைவராக பணியேற்ற போது, புனித பேதுரு பசிலிக்கா பேராலய வளாகத்தில் 1000 மக்களும் பல உலகத் தலைவர்களும் இந்த பணியேற்பு திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருந்தனர். திருப்பலிக்கு முன்னர் திறந்த ஒரு ஜீப்பில் அவர் வளாகத்தை சுற்றி வந்தபோது அங்கிருந்த ஒவ்வொருவரையும் கரம் நீட்டி அவரால் தொட முடியவில்லை என்றாலும் அவரது செய்கைகளாலும் முகத்தில் வெளிப்படுத்திய உணர்வுகளாலும் அந்த மக்களின் மனங்களை தொட்டார் என்பது தெளிவானது. ஓரிடத்தில் ஜீப்பை நிறுத்தச் சொல்லி இறங்கிச் சென்றார் திருத்தந்தை. அங்கிருந்த ஒரு மாற்றுத்திறனாளியை அரவணைத்து அவர் நெற்றியில் திருத்தந்தை முத்தமிட்டது மக்கள் மத்தியில் ஆழ்ந்ததோர் தாக்கத்தை உருவாக்கியது. கடந்த ஒரு மாதமாக அவர் மக்களை சந்தித்த அத்தனை தருணங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரம் ஒதுக்கி அவர்களை தொட்டு ஆசிர்வதிப்பதை தன் சந்திப்பின் ஒரு முக்கிய செயலாகவே ஆற்றி வருகின்றார். அன்பு இதயங்களே, தன் இழகிய மென்மையான மனதையும் மக்களோடு தன்னை இணைத்து கொள்ள விளையும் ஆவலையும் செயல்வழி வெளிப்படுத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமை பணியேற்ற திருப்பலியில் வழங்கிய மறையுரையில், தலைவர் அல்லது பாதுகாவலர் என்பவர் இழகிய மென்மையான மனம் கொண்டவராக இருக்க தயங்கக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தினார். அன்பர்களே, இதோ திருத்தந்தை ஆற்றிய மறையுரையிலிருந்து ஒரு சில எண்ணங்களுக்கு இப்போது செவிமடுப்போம்.
பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமுதாய தளங்களில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் தலைவர்களுக்கும் அனைத்து நல்மனம் கொண்டோருக்கும் நான் சிறப்பான ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். கடவுளின் திட்டம் ஆழ பதிந்துள்ள படைப்பின் பாதுகாவலர்களாக நாம் இருப்போம். நன்மைத்தனத்தையும் மென்மையான உணர்வுகளையும் கண்டு நாம் அஞ்சக்கூடாது. பாதுகாவல் என்ற பணிக்கு நன்மைத்தனமும் மென்மையும் கொண்டிருப்பது அவசியம். மென்மையான மனது கொண்டிருப்பதை வலுவிழந்த நிலையாக காண்பது தவறு. மென்மை உணர்வுகள் கொண்டோரிடமே கனிவு, கருணை, பிறரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது போன்ற நற்பண்புகள் காணப்படும். எனவே நன்மைத்தனத்தையும் மென்மையான உணர்வுகளையும் கண்டு நாம் அஞ்சக்கூடாது. பணிபுரிவதே உண்மையான அதிகாரம். இந்த பணியில் தன்னை முழுவதும் இணைத்து சிலுவையில் இறுதியில் இணைவதே திருத்தந்தையின் அதிகாரம். சிறப்பாக மனுக்குலத்தில் வறியோர், வலுவிழந்தோர், எவ்வகையிலும் முக்கியத்துவம் பெறாதோர் திருத்தந்தையின் பணியில் முதலிடம் பெற வேண்டும். அன்புடன் பணிபுரிபவர்களால் மட்டுமே அகிலத்தை பாதுகாக்க முடியும்.
தர்மை அன்புள்ளங்களே, புனித வியாழன் காலையில் அருள் பணியாளர்களுக்கென்று திருத்தந்தை ஆற்றிய சிறப்பு திருப்பலியில் மக்களில் ஒருவராக தன்னை கரைத்துக் கொள்ளாத அருள் பணியாளர்களின் வாழ்வு பயனற்றது என்பதையும், மக்களிடமிருந்து விலகி ஒரு தீவாக வாழும்போது அருள் பணியாளர்கள் விரக்தியடைகின்றனர் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக தன் மறையுரையில் கூறினார். அன்று மாலை அவர் ரோம் நகரில் உள்ள காசல் தெல் மார்மோ என்னும் இல்லத்தில் வளர் இளம் கைதிகளுக்கு இயேசுவின் இறுதி இரவுணவு திருப்பலியை ஆற்றிய போது அவர்கள் காலடிகளை கழுவினார். சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட இளையோரை ஒரு நல்ல ஆயனாக தேடிச் சென்று அவர்களுக்குரிய மதிப்பை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இந்த முயற்சி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் உள்ள வளர் இளம் கைதிகளின் மனதை பெரிதும் ஈர்த்தது. அவர்களில் பலர் திருத்தந்தைக்கு மடல்கள் எழுதியுள்ளனர். இதோ அன்பர்களே, அவர்கள் எழுதிய அந்த மடல்களில் ஒரு சில.
அன்பு திருத்தந்தை பிரான்சிஸ், இத்தாலியில் எங்களைப் போல் சிறையில் இருக்கும் இளையோரின் காலடிகளை நீங்கள் கழுவியதற்காக நன்றி. சமுதாயம் எங்கள் மீது நம்பிக்கை இழந்த போதிலும் நீங்கள் எங்கள் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. அன்பு திருத்தந்தை பிரான்சிஸ், நான் ஒரு கத்தோலிக்கனாக பிறந்து வளர்ந்தேன். உங்களைப் போல் ஒரு திருத்தந்தை இருப்பதால் கத்தோலிக்கன் என்று சொல்லிக் கொள்வதில் இப்போது நான் மகிழ்கின்றேன். வன்முறையில் மூழ்கியுள்ள இவ்வுலகில் உங்களைப் போன்ற எடுத்துக்காட்டுகள் தேவை. உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றேன்.
எனதருமை அன்புள்ளங்களே, நல்லாயன் ஞாயிறு, இறை அழைத்தல் ஞாயிறு, இளையோர் திருநிலை பெறும் ஞாயிறு என்ற மூன்று எண்ணங்களையும் இணைத்து சிந்திக்கும் இந்த நாளில் நல்லதோர் ஆயனாக தன் வாழ்வாலும் மரணத்தாலும் சான்று பகிர்ந்த ஓர் அருள் பணியாளரின் எடுத்துக்காட்டுடன் நம்முடைய சிந்தனைகளை நிறைவு செய்வோம். வட தென் கொரிய நாடுகளுக்கிடையே நடந்த போரில் ஆன்மீக பணியில் ஈடுபட்டிருந்த அருள் பணியாளரை குறித்து சொல்லப்படும் உண்மை சம்பவம் இது. அப்போரில் காயப்பட்டு உயிருக்கு போராடி வந்த ஒரு வீரர் இறப்பதற்கு முன் ஒரு குருவிடம் ஒப்புரவு அருட்சாதனம் பெற வேண்டும் என்ற தன் ஆவலை வெளியிட்டார். அவருக்கு மருத்துவ உதவிகள் செய்து வந்தவர் திகைத்து நின்றார். இந்த போர்க்களத்தில் குருவுக்கு எங்கே போவது என்று அவர் தடுமாறிக் கொண்டிருந்த போது, அந்த வீரருக்கு அருகில் மரணத்தோடு போராடிக் கொண்டிருந்த மற்றொரு வீரர், "நான் ஒரு குரு" என்று தன்னையே அறிமுகப்படுத்தினார். அவரது நிலையை கண்ட மருத்துவர், "நீங்கள் அசையாதீர்கள், அசைந்தால் உங்கள் உயிருக்கு பெரும் ஆபத்து" என்று அந்த குருவிடம் எச்சரித்தார். அதற்கு அந்த குரு, "நான் வாழப்போகும் இந்த ஒரு சில மணி துளிகளை விட என் நண்பரின் ஆன்மா மிகவும் முக்கியம்" என்று சொன்னபடி தன்னிடம் எஞ்சியிருந்த சக்தியையெல்லாம் திரட்டி தரையோடு தரையாக ஊர்ந்து வந்தார். சாகும் நிலையில் இருந்த அந்த வீரரின் இறுதி நேரத்தில் அவருக்கு ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்கினார். அந்த வீரனும் குருவும் அமைதியாக இறந்தனர். அன்பு இதயங்களே, தலைவராக இருப்பதற்கு தேவையானவை கனிவு, பரிவு, பணிவு, எளிமை என்ற உண்மையை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் தலைமை பணியில் கழித்த முதல் மாதத்தில் ஆணித்தரமாக கூறியுள்ளார். இத்தகைய பண்புகளுக்கு திரு அவை தலைவர்களும் அருள் பணியாளர்களும் துறவியரும் தங்கள் வாழ்வில் முக்கியத்துவம் கொடுத்தால் இறைவனின் அழைப்பை ஏற்க இன்னும் பல்லாயிரம் இளையோர் தானாகவே முன்வருவர் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அன்பு நெஞ்சங்களே, இத்தகைய புது வசந்தம் கிறிஸ்துவ சமுதாயத்தில் உருவாக வேண்டுமென்று இறைவனை நாம் உருக்கமாக மன்றாடுவோம்.
தீமையும் கூடாரம் ஒரு போதும் நெருங்காது, உன்னை காக்க போராடுவே. தீயோரின் பாதைகளில் உன் கால்கள் நடவாது, உன்னோடு நான் இருப்பே. தீராத பழியெல்லாம் உனக்கெதிராக எழுந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன், தாயாக நான் இருப்பேன். தனிமையை நீ வேண்டுவாய், கலங்காதே. செல்லும் பாதைக்கு துணையாகிறீர், நான் சொல்லும் வார்த்தைக்கு உயிராகிறீர்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.